அன்பர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் தமிழோசையிலிருந்து வரும் உலகச் செய்தி அறிக்கை.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் மரியம் மைக்கேல் மற்றும் விஷ்ணு பிரியா. சிரியாவில் உள்ள ஜிஹாதி குழுக்களுக்கு எதிராக வான்வழி தாக்குதல் நடத்துவதற்கு ரஷ்யா ஈரானில் உள்ள ஒரு விமான தளத்தை பயன்படுத்த தொடங்கியுள்ளது. சுமார் 40 வருடங்களில் எந்த ஒரு வெளிநாட்டு ராணுவ படையும் ஈரானில் உள்ள விமான தளத்தை பயன்படுத்துவது இதுவே முதல் முறையாகும். போராளிகளை கொன்ற ரஷ்யாவின் நீண்ட தூர சென்று குண்டு வீசும் விமானங்கள் மற்றும் ஜெட் போர் விமானங்கள் மேற்கு ஈரானின் ஹெமடன் தளத்தில் இருந்து செலுத்தப்பட்டன என பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
சிரியாவின் அலப்போவில் போராளிகளின் பிடியில் இருக்கும் மாவட்டங்களில் நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதல்களில் குறைந்தது 19 பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளனர். இரண்டு பகுதிகளை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலில் மேலும் பலர் காயமடைந்துள்ளனர் என பிரிட்டனில் இருந்து இயங்கும் சிரியாவின் மனித உரிமை கண்காணிப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது. அலப்போவின் தென் புறநகர் பகுதியில் பயணித்துக் கொண்டிருந்த போராளிகளின் வாகன தொடரணியின் மீது நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலில் 12 போராளிகள் கொல்லப்பட்டனர் என்று அது கூறியது. இந்த பகுதி அரசிடமிருந்து எதிர்தரப்பு போராளிகளால் சமீபத்தில்தான் கைப்பற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
கணினி அமைப்பை உடைத்து ஊடுருவ முடியா வண்ணம் பாதுகாப்பான முறையில் செய்திகளை அனுப்பும் திறன் கொண்ட செயற்கைக்கோள் ஒன்றை செலுத்தியுள்ளதாக சீன விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். சீனாவின் செய்தி நிறுவனமான ஷின்ஹுவா இந்த செயற்கைக்கோள் இடைமறிக்க முடியாத அளவில் அணுவை காட்டிலும் சிறிய துகள்களாக கொத்து கொத்தாக தகவல்களை பரிமாறும் என தெரிவித்துள்ளது. செய்திகளை ஒட்டு கேட்கும் முயற்சியில் ஈடுபட்டால் அந்த செய்திகள் தானாகவே அழிந்துவிடும். இந்த தொழில்நுட்பம் ஆஸ்திரிய விஞ்ஞானிகளுடன் சேர்ந்து உருவாக்கப்பட்டது.
பஹ்ரைனில் ஷியா முஸ்லீம் மக்களுக்கு எதிராக தொடர்ந்து தொல்லை தரும் நடவடிக்கைகளை ஆட்சியாளர்கள் எடுத்து வருவதாக ஐநாவால் நியமிக்கப்பட்ட குழு ஒன்று குற்றம் சாட்டியுள்ளது. மதங்களின் அடிப்படையில் மக்களை குறிவைக்க ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் பயன்படுத்தப்படுகின்றன என இந்த மனித உரிமை வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். ஷியா முஸ்லீம் மக்களுக்கு எதிராக தீவிர கைது நடவடிக்கைகள், விசாரணைகள் மற்றும் குற்றவியல் குற்றச்சாட்டுகள் ஆகியவற்றை இக்குழு கண்டித்துள்ளது.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சியை நேர்கள் சிற்றலை வரிசைகள் மூலமாகவும் bbctamil.com என்ற எமது இணையதளத்தின் மூலமாகவும் கேட்கலாம்.
உலக கால்பந்து நிர்வாக குழுவான ஃபிஃபாவின் முன்னாள் தலைவர் ஜோவா ஆவலாஞ்சி தனது 100வது வயதில் இன்று காலமானார். கால்பந்து விளையாட்டை பல பில்லியன் டாலர் மதிப்பு சர்வதேச நிறுவனமாக்கிய பெருமை மற்றும் உலக கால்பந்து போட்டியை 16 அணிகள் பங்கேற்க வைத்த பெருமை இவரையே சேரும். ஆனால் இவரின் மீதும் ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டது. 2013 லஞ்சம் பெற்றதாக குற்றச்சாட்டுகள் எழுந்ததை அடுத்து ஃபிஃபாவிலிருந்து இவர் ராஜினாமா செய்தார்.
சிரியாவில் கிளர்ச்சியாளர்களின் பிடியில் இருக்கும் பகுதியில் நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதல்களில் நெருப்பு குண்டுகள் பயன்படுத்தப்பட்டிருப்பதாக ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் என்ற சர்வதேச மனித உரிமை குழு தெரிவித்திருக்கிறது. தாங்க முடியாத வேதனை தீக்காயங்களை விளைவிக்கும் இந்த நெருப்பு குண்டுகள் அனைத்துவிட மிக கடினமான தீப்பிழம்புகளை உருவாக்கக்கூடியவை. சமீபத்திய மாதங்களில் 18 இந்த நெருப்பு குண்டுகள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக இந்த குழு தெரிவித்திருக்கிறது. முன்னதாக அரசு படை ஹெலிகாப்டர் ஒன்று நாப்பாம் என்ற எரிகின்ற ரசாயனம் கொண்ட பீப்பாய்களை கடந்த வாரம் மக்கள் நெருக்கமாக வாழ்கின்ற பகுதிகளில் போட்டுவிட்டு சென்று விட்டதாக கிளர்ச்சியாளர்களின் பிடியில் இருக்கும் டமாஸ்கஸ் சுற்றுப்புற குடியிருப்பு வாசிகள் பிபிசியிடம் தெரிவித்திருக்கின்றனர்.
தெற்கு சூடானின் தலைநகர் ஜூபாவில் உள்ள வெளிநாட்டு உதவி பணியாளர்களின் வளாகம் கடந்த மாதம் அரசு படையினரின் சீருடை அணிந்தவர்களால் முற்றுகையிடப்பட்ட போது அந்த பணியாளர்களை மீட்பதற்கு தெற்கு சூடானில் உள்ள ஐநா அமைதி பாதுகாப்பு படை தவறிவிட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது. தாங்கள் பல மணி நேரம் பிடித்து வைத்து தாக்கப்பட்டதாகவும் பல பெண்கள் பாலியல் வல்லுறவுக்கு ஆளானதாகவும் ஆண்கள் அடித்து தாக்கப்பட்டதாகவும் உயிர் தப்பியோர் கூறுகின்றனர். தெற்கு சூடான் பத்திரிகையாளர் ஒருவரும் இதில் சுட்டுக் கொல்லப்பட்டார்.
ஆப்பிரிக்காவின் காங்கோ ஜனநாயக குடியரசு மற்றும் அங்கோலா ஆகிய நாடுகளில் திடீரென பரவி வரும் மஞ்சள் காய்ச்சல் நோய் ஐரோப்பா, தென்னமெரிக்கா, வட அமெரிக்கா மற்றும் ஆசியா ஆகிய கண்டங்களுக்கும் பரவக்கூடும் என சேவ் த சில்ட்ரன் என்ற குழந்தைகளுக்கான பிரிட்டிஷ் அறக்கட்டளை எச்சரித்திருக்கிறது. கடந்த 30 உலகளாவிய அளவில் ஏற்பட்டிருக்கும் மிகப்பெரிய நோய் பரவலால் காங்கோ மற்றும் அங்கோலா ஆகிய இரு நாடுகளிலும் இந்த நோயால் பாதிக்கப்பட்ட கிட்டத்தட்ட 400 பேர் உயிரிழந்துள்ளதாக சந்தேகிக்கப்படுகிறது.
நீங்கள் கேட்டது பிபிசி தமிழோசியின் உலகச் செய்தி அறிக்கை.